நம்முடைய வாக்குகள் எப்படி தோன்றும்? அசட்டு யோகம் என்று சொல்லும்படியாக ஹடயோகத்தை பார்த்தோம். இறைவனை அடைய முடியாது. வாக்குகள் தோன்ற வேண்டும் என்று சொன்னால் வைகரி, மத்தியமா, பரா, பசியந்தி என்று சொல்லும்படியாக நான்கு விதமான வாக்கு நிலைகளிலே இருந்து உள்ளே இருந்து அந்த வாயுவானது ஒவ்வொரு இடத்திலே தொட்டு 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 வந்து வாக்காக வெளியிலே வருகிறது. நாம் எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியான வாக்காக வெளியிலே வந்து சேர்கிறது. பரா, பசியந்தி, மத்தியமா, வைகரி என்று சொல்லும்படியாக நான்கு விதமான நிலைகளிலே வெளியில வந்து தோன்றுகிறாளாம் அம்பிகை. இத அம்பிகையினுடைய பெயர்களாகவும் இவை இருக்கும். இப்ப யோசித்து பாருங்கள், வாயுவானதுதான் வாக்காக வெளியிலே வருகிறது. இன்னொன்னு உண்டு, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. நம்ம வாயை திறந்தா முதல்ல வரக்கூடியது என்னன்னு கேட்டா ஆங்கிற எழுத்து. காற்று நேராக வருகிறது. தமிழ்ல ஒவ்வொரு அக்ஷரமும் எப்படி எந்த இடத்திலே தோன்றுகிறது என்று பெரியவர்கள் எல்லாம் கொடுத்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு எழுத்துக்களும் கூட, ஒவ்வொரு சப்தமும் கூட எப்படி வருகிறது என்று. அகாரம் இருக்கிறதே, இந்த ஆங்கிற வார்த்தை தான் உலகத்துக்கெல்லாம் முதன்மையான வார்த்தை. அகர முதல எழுத்தெல்லாம், அதனால தான் அம்மா எடுத்த உடனேயே. அதுல இன்னொன்னு உண்டு, அம்மாங்கிறது வந்து பிரணவாகாரம், ஆ ஊ மாங்கன்னு வர சொல்லக்கூடியது அம்மான்னு வரும். தமிழ்ல இருக்கக்கூடியது தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நிதானமா தமிழை அறிந்து கொண்டே இருக்க வேண்டும், அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். சாதாரணமான மொழி அல்லது இறைவனே மொழியாக இருக்கிறான். இதைத்தான் நம்ம பின்னாடி பார்க்க போறோம். கந்த புராணத்துல ரொம்ப அற்புதமாக அதை பற்றி சொல்லி இருப்பார். அந்த அகாரமானது, அந்த வாக்கு காற்றானது, உள்ளே இருந்து வரக்கூடிய காற்று அப்படியே வெளியில வரும் பொழுது ஆன்னு வெளியில வரும். அதான் முதல்ல ஆ, அடுத்தது கொஞ்சமா வரும் பொழுது குடில குறிலாக வரும் பொழுது அகாரம், ஆன்னு மேல வரும் ஆகாரம். அகாரவாசியனாக எம்பெருமான் இருக்கிறான். இது வந்து விஷ்ணுவாக இருக்கிறார் அகாரவாசியன் என்று சொல்லுவார்கள். அகர முதல எழுத்தெல்லாம் ஏன்னு கேட்டா காக்கக்கூடிய கடவுள் என்று. அவன் தான் எல்லாவற்றையும் காக்கிறான், அகாரவாசியனாக இருக்கிறான் என்று. இந்த வாயு இறைவனை சோதிக்க சென்றான் என்று சொல்லக்கூடியது யோகத்தினாலேயும் இறைவனை அடைய முடியாது. வாக்குகளினாலேயும் வேதங்களினாலேயும் இறைவனை அடைய முடியாது என்று சொல்லக்கூடிய கருத்தை நுட்பத்தை புதிந்து வைத்து அங்கே அந்த கதையானது சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போலத்தான் முதல்ல மன்மதனை பற்றி பார்த்தோம். மன்மதன் ஆனவன் மனத்திலே இருந்து தோற்றக்கூடியவன். மனத்திலே இருந்து செய்யக்கூடிய எந்த காரியங்களினாலேயும் யதாவாசோ நிவர்த்தந்தி அப்ராப்ய மனசா சகா என்று சொல்லும்படியாக மனத்தோடு கூடி இறைவனை அடைய முடியாமல் திரும்பி வருகின்றன என்று சொல்லுகின்றோமே, அப்படி மாதிரி மனோதீதா என்று சொல்லும்படியாக சுரர் பூபதியாக இருக்கப்பட்ட அந்த எம்பெருமான் மனோதீதா கந்தரனுபூதியில சொல்லுவார். மனத்திற்கு அதீதமாக இருக்கப்பட்டவனாக எம்பெருமான் இருக்கிறான், முருகப்பெருமான் இருக்கிறான். அதனால தான் அங்கே மன்மதன் அவனை வளைத்துக் கொள்ளலாம், சிவபெருமானை அடிமணியை வைக்கலாம் தன்னுடைய வானங்களிலே என்று நினைத்த பொழுது அழிவுபட்டான் என்று சொல்லக்கூடிய தன்மைகளை பார்க்கிறோம். வேத கருத்துக்களும் இங்கே அப்படியே வரும். இதை அங்கேயே பார்த்தோம். அருமறையானவும் அரிதற்பாலதோ, வேதங்களாலேயும் அறிய முடியாதவனாக இருக்கிறாய். அடுத்தது சொன்னார், உருவோடு தொழில் பெயர் ஒன்றுமின்றியே பரவிய நீ அவை பறிந்து நிற்பது விரவிய உயிர்க்கெல்லாம் வீடு தந்திடும் கருணையதே அலால் கருமம் யாவதே. உனக்கு ஓருருவம் ஓர் நாமம் ஒன்றுமில்லார்க்கு ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தொள்ளேனம் கொட்டோமோ என்று மாணிக்க வாசகர் பாடுவார் திருத்தள்ளேனத்துல. உருவோடு தொழில் பெயர் ஒன்றுமின்றிய, இவனுக்கு இதுதான் ரூபம்னு சொல்ல முடியாது, இதுதான் காரியம் செய்கிறான், இதுதான் இவனுடைய நாமான்னு சொல்ல முடியாது. எதை சொன்னாலும் அது அவன்தான், எந்த தொழிலை செய்தாலும் அது அவனுடைய தொழில், எந்த உருவாக இருந்தாலும் அது அவனுடைய உரு. அப்படி இல்லாது இருக்கக்கூடிய எம்பெருமான் பரவி எண்ணி அவை பறிந்து நிற்பது, ஆனால் உருவத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு தொழிலை மேற்கொண்டு ஏதோ ஒரு ஆயிரம் நாமக்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறானே அது எதுக்காகனா பறித்து நிற்பது, பரவிய நீ அவை பறித்து நிற்பது விரவிய உயிர்க்கெல்லாம் வீடு தந்துடும் கருணையதேயலால் கருமம் யாவதே. இந்த உயிர்களுக்கெல்லாம் உய்வு தர வேண்டும் என்பதற்காகத்தான் இது மாதிரி ஒரு நாமம், ஒரு தொழில், ஒரு உருவு என்று வைத்துக் கொண்டிருக்கிறார். இதையும் நம்ம சைவ சிவ சைவ சித்தாந்தத்தை பத்தி சிவஞான சித்தியார் இதெல்லாம் பார்க்கும் பொழுது இறைவனுக்கு ஏன் உரு இருக்கிறது? இறைவனுக்கு மூன்று தன்மைகள் உண்டு, உருவமாய், அருவமாய், அரு உருவமாய் இறைவன் இருக்கிறான்னு. ஏன் உருவத்தை மேற்கொண்டான் என்று சொல்லும் பொழுது அதுல சொல்லுவார், இறைவன் தன்னுடைய கருணையின் காரணத்தினாலே உயிர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று மனதிறங்கி உருவத்தை மேற்கொண்டான். இத அந்த சைவ சித்தாந்த கருத்தை அப்படியே இங்கே எடுத்து இவர் கொடுக்கிறார். கருணையதேயலால் வீடு தந்திடும் கருணையதேயலால் கருமம் யாவதே, உன்னுடைய கருணையினாலே இப்படி நீ மேற்கொண்டா என்று சொல்வார். பரம கருணையினாலே இன்னொரு விஷயமும் உண்டு. கருணை என்று வந்தால் அது அம்பிகை. நேத்திக்கே பார்த்தோம், அத்தன் கருணையோடு ஆட ஆட, அத்தன் கருணையோடு ஆட ஆட என்று பார்த்தோம். கருணை என்று சொல்வது அம்பிகை. இங்கு கருணை என்று சொன்னால் பரமேஸ்வரன் உள்ளே இருக்கிறான், வெளியே அவனுக்கு உடலாக, அவன் செய்யும் தொழிலாக, அவனுக்கு ஒரு நாமமாக இருக்கப்பட்டவள் யாருன்னு கேட்ட அம்பிகை. இதுவும் சாத்த தத்துவம் தான். சாத்த தத்துவம் வந்து அத்வைதத்துக்கு ரொம்ப நெருங்கி இருக்கும், சைவ சித்தாந்தத்துக்கு அடுத்ததா இருக்கும். இந்த சாத்தத்தையும் பார்த்தோம்னு சொன்னா தெரியும், அம்பிகை தான் இந்த இடத்துல கருணையாக இருக்கிறாள். சைவ சித்தாந்தத்திலையும் அம்பிகை தான் பரம கருணையோடு இருக்கப்பட்டவள். கருணை சக்தி, சக்தி என்ன, அருள். எம்பெருமானுடைய அருளுக்கு பேர் சக்தின்னு பேர். ரெண்டையும் பிரிக்க முடியாது. ஒன்று சூடுன்னா இன்னொன்னு தன்மை, ஒன்று பகல் என்று சொன்னால் இன்னொன்று இரவு, ஒன்று மணி என்று சொன்னால் அதனுடைய ஒளி, பூ என்று சொன்னால் அதனுடைய நிறமும் மனமும். இப்படி எல்லாவற்றிலேயும் இருக்கப்பட்டவள் தொழில் செய்யும் பொழுது லயசிவமாக எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பரமசிவனாக இருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு உருவம் ஒரு நாமம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அவனே நான் உலகங்களை படைக்க வேண்டும் என்று எப்பொழுது நினைத்தானோ, அந்த இச்சா மாத்திரத்திலே நினைத்த பொழுது அவனுடைய அந்த நினைப்பு இருக்கிறது இச்சா சக்தி, அது கருணையாக மாறி வருகிறதாம். அவனுடைய பராசக்தியாக அந்த இடத்துல வெளியே வருகிறது. அதையும் இந்த இடத்துல ஒரு நுட்பத்தை நாம காணலாம், வீடு தந்திடும் கருணையதேயலால் கர்மம் யாவதே என்று. அதே மாதிரி ரொம்ப அழகா இன்னொரு விஷயம் சொன்னார். இதெல்லாம் தேவாதி தேவர்கள் துதிக்கக்கூடிய ஸ்தோத்திரங்கள். அங்கே முன்னதின் முன்னனே முழிதுமே எனில் பின்னதின் பின்னுமா பேசி நிற்றியார். இது அப்படியே மணிவாசகரனுடைய திருவாசகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும் அப்பெற்றியனே, உன்னை பிரானாக கொண்ட உன் சீரடியோம் உன்னடியார் தாழ்வணிவோம் அங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எங்கனவராவார் அவர் உகந்து சொன்னவரிசே தொழும்பாய் பணி செய்வோம் என்று சொல்லும்படியாக திருவம்பாவையிலே வரும். முன்னதின் முன்னன முழிதுமேயெனில் பின்னதின் பின்னுமா பேச நிற்றியாய். நீ தான் எல்லாத்துக்கும் ஆதிப்பொருளாக இருக்கிறாய் அப்படின்னு சொன்ன, இதுதான் லேட்டஸ்ட், இதுதான் இப்பொழுது வந்திருக்கிறது, அதுக்கு அடுத்த பொருளாகவும் நீதான் இருக்கிறாய். மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய தத்துவமாகவும் மாறாத தத்துவமாகவும் இறைவனே நீ ஒருவனே இருக்கிறாய். முன்னதும் நீயே பின்னதும் நீயே. நடக்கக்கூடிய விஷயம் என்ன இருக்கிறது எங்களுக்கு இல்லை, எல்லாம் உன்னுடைய செயலாக இருக்கிறது. பின்னதின் பின்னுமா பேச நிற்றியால் அன்னவையே எனில் ஒளிந்ததல்லையோ என்னென நின்னை யான் எத்துகின்றனே. அந்த பொருள் ஒன்னத்தவர் வேற ஏதாவது ஒரு பொருள் உண்டா? உங்களை எப்படித்தான் உன்னை எல்லாம் நாங்கள் ஸ்தோத்திரம் செய்ய முடியும்? நீ இதுதான் ஒரு காரியத்தை செய்திருக்கிறாய்னு சொல்ல முடியுமா? புல்லிய புறம் பொடித்ததும் திருப்புற சம்ஹாரியாக இருந்ததும் காமனை உள்ளன எரித்ததும் அப்படியே நினைத்த மாத்திரத்துல சடக்குன்னு அப்படின்னு என்று சொல்லுவோமே அது மாதிரி எரித்ததும் காமாரியாக ஆனதும் உனக்கு சீர்த்தியோ? இதுதான் உன்னுடைய பெருமையா என்ன? எவ்வளவோ இருக்கிறது எல்லை இல் விதி முதல் எனைத்தும் ஈண்டு நின் நல்லருள் ஆணையே நடாத்தும் என்கையார். உன்னுடைய திருவருள் காரணத்தினாலே தான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, அதை தவிர வேற யாரும் எதுவுமே கிடையாது என்று சொல்லுகின்றார்களாம். இந்த இடத்துல ஏராளமாக ஸ்தோத்திரங்களே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்னு பார்க்கலாம், அருணகிரிநாதர் சிவபெருமானை சொல்லும் பொழுதும் சரி அம்பிகையை சொல்லும் பொழுதும் சரி, அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம் இதை மூன்றுக்கும் என தத்துவமாக தனியாக எடுத்து பார்க்கணும். இந்த கதையில போகும்பொழுது அது இந்த பக்கம் அந்த பக்கம் விட்டுடுறதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு தகுதியின்மையின் காரணத்தினாலே கதை மறந்துடும். இதில் இருக்கக்கூடிய ஆனந்தத்திலே எனக்கு மறந்து போய்விடுகிறது, வேற ஒன்றும் கிடையாது. அப்படி அல்லாமல் தனியாக அதில் இருக்கக்கூடிய தத்துவம் 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 என்ன என்று நாம் பார்த்து கொண்டே செல்லலாம். அந்த ஆனந்தம் ஒரு தனி ஆனந்தம், முழுமையாக நம்முடைய கவனம் எல்லாம் இருக்கும். அதனால தான் பல விஷயங்களை அங்கே தனியாக வைத்துக் கொண்டிருக்கிறேன். இங்கே சொல்லும் பொழுது அருணகிரிநாதர் சிவபெருமான ஏராளமான துதிகளிலே பாடுவார். அவர் வந்து முருகப்பெருமானை மட்டும்தான் இல்லை, முருகப்பெருமானை பாடுறதுக்கு முன்னாடி அப்படி பாடுவார், கரிபுராரி காமாரி திரிபுராரி தீயாடி
கையிலி காபாலி களையோ நீ கரவுதாசனாச்சாரி பரசு பாடி பானாளி கணமுடாடி காயோகி சிவயோகி பரமயோகி மாயோகி பரி அராஜகூடி பகருநாத மாயானி பசுயேரி.
விராலிமலை திருப்புகள்ல பாடிக்கொண்டு செல்லும் பொழுது இது எதற்காக எடுத்தேன்னா, காமாரி என்கின்ற பெயரை மன்மதனை அழித்த காரணத்தினாலே இவனுக்கு வந்தது காமாரின்னு.
கரி புராரி காமாரி திரி புராரி தீயாடி கையில யாழி காபாலி களையோ நீ கரவுதாசனாச்சாரி.
கரத்திலே நெருப்பை ஏந்தி கொண்டிருக்கிறானா இவனுக்கு. இங்க கந்தபுராணத்துல சொல்லும் பொழுது சொல்லுவார், மன்மதனை எரித்ததனாலே காமாரி என்று ஆனாய், திரிபுர சம்ஹாரத்தை செய்ததனாலே திரிபுராரி ஆனாய், அது மட்டுமே உனக்கு பெருமையா, அதனால உனக்கு நடந்து விடுகிறதா, அவை அவர்கள் செய்த தவறுக்கு தண்டனையாக நடந்தது, அவ்வளவுதான், உன்னுடைய பெருமை அதையும் தாண்டியதாக இருக்கின்றது என்று பிரம்மாதி தேவர்களை இங்கே சொல்வார்கள். அதே போலத்தான் இங்க
கரவுதாசனாச்சாரி பரசு பாடி பானாடி கணமுடாடி காயோகி சிவயோகி பரமயோகி மாயோகி பரியராஜடசூடி பகருநாதமாயானி பசுயேரி பரதமாடி கானாடி.
பரதமாடி கான் ஆடி, காட்டிலே ஆடக்கூடியவர். இது மாதிரி பல இடங்கள்ல அருணகிரிநாதர் என்னமோ அவர் சிவபெருமானையே ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி பண்ணுவார். அம்பிகை பற்றி சொல்லும்பொழுது அம்பிகை தான் வேற சொல்ல மாட்டாரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். கடைசியில கொண்டு வந்து சேர்ப்பார் விராலிமலை திருப்புகள்ல, இதை பாடிக்கொண்டு செல்வார். அது மாதிரி அந்த எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்கின்றார்களாம். பரம சந்தோஷமாக இறைவன் அதெல்லாம் கேட்டான். அவனுக்கு சந்தோஷம் இல்லை, சில பேருக்கு சார் உங்களை மாதிரி உண்டா அப்படின்னு சொன்னா,
கொடாதவனையே புகழ்ந்து குபேரனவே மொழிந்து குலாவியவமே திரிந்து அபமேயே போய்.
அருண் இதெல்லாம் ரொம்ப அழகா சொல்லுவார். நம்ம என்ன பண்ணுவோம், ஒருத்தர்கிட்ட போய் போய் கேட்போம், சார் உங்கள மாதிரி உண்டா அப்படின்ட்டு.
கோடாகவனையே புகழ்ந்து,
நமக்கு வந்து யார புகழ்ந்தா காரியம் ஆகும்னு தெரியாது. எச்ச கையால ஒரு ஈய கூட ஓட்ட மாட்டான், காக்கையை விடுங்க ஈய கூட ஓட்ட மாட்டான். அவனிடத்துல போய் நீ தான் கர்ணன், நீ தான் தான வீர சூரன், நீ தான் குபேரன் அப்படின்னு சொல்லி ஏதாவது பிரயோஜனம் உண்டா. கொடாதவனையே புகழ்ந்து குபேரன் எனவே மொழிந்து குலாவி அகமே தெரிந்து, பிரயோஜனமே கிடையாது அவனிடத்துல இருந்து. இதுதான் ஒரு புலவர் போய் ஒருத்தர் இடத்துல பாடினாரா, அடேயப்பா நீங்க யார் தெரியுமா, இந்திரனை ஒத்தவர்கள், சந்திரனை ஒத்த முகத்தை உடையவர்கள். அடேயப்பா நூறு அப்படின்னாராம். புலவருக்கு உடனே குஷி ஆயிடுச்சு. அந்த காலத்துல நான் 100 பொன், இந்த காலத்துல 100 ரூபாய் வச்சுக்கலாமே, ஏதோ ஒண்ணு 100 ரூபாயோ 1000 ரூபாயோ வச்சுக்கலாம். அது மாதிரி 100 ரொம்ப குஷி ஆயிடுச்சு. உடனே அடுத்தது போனார், அடுத்தது பேசினார். நீங்க வந்து மன்மதனை விட சிறந்த அழகோடு இருக்கக்கூடியவர்கள், திருபுரத்தை இவன் எடுத்தாலும் அந்த இறைவனை விட உயர்ந்தவன் தான். அடேப்பா ஆஹா ஓஹோ 300 அடேப்பா, 100 300 புலவர் கணக்கு போட்டார். இப்ப 100 300 400, அட 300 வச்சுக்கிட்டா கூட 300 கிடைக்கும், பெரிய விஷயம். அடுத்தது போனார், நீங்க எந்த ஸ்ரீதேவியார் அவள் மகாவிஷ்ணுவை நாடினாரோ அதை அவள் வந்து உங்களை பார்த்திருந்தா விட்டுட்டு உங்ககிட்ட வந்திருப்பா, அந்த அளவுக்கு பெரியவா ஸ்ரீமான் அப்படின்னா 500. இவர் யோசிச்சார், 500 300 800 900, 900 கிடைச்சாலும் லாபம் தான், 500 கிடைச்சாலும் லாபம் தான், இது போதும் பெரிய விஷயம், இதுக்கு மேல ரொம்ப ஆசைப்படப்படாதுன்னு புலவர் நினைச்சு ஆஹா போயிட்டு வரேன் அப்படின்னா நல்லா சந்தோஷமா போயிட்டு வாங்கினாரா அந்த ஜமீன்தார். உடனே கேட்டாரா, என்னமோ நீங்க சொன்னீங்களே 100 300 500 கொடுத்தா போயிட்டு வரேன். அவர் சொன்னார், ஏன் நான் மன்மதனா, நான் இந்திரனா, நான் சந்திரனா, இல்லதானே? நான் பரமேஸ்வரனா, இல்லதானே? நான் மகாவிஷ்ணுவா, இல்லதானே? நீ ஒரு பொய் சொன்ன, நான் ஒரு பொய் சொன்னேன். நீ என்ன மன்மதன் சொன்ன, நான் நூறுன்னு. நீ என்ன பரமேஸ்வரன் சொன்ன, நான் முன்னூறுன்னு. நீ என்ன மகாவிஷ்ணு சொன்ன, ஐநூறு சொன்ன. நீயும் சொன்ன, நானும் சொன்னேன். பேச்சுக்கு பேச்சு சரியா போச்சுன்னாராம். இது மாதிரி ஆடுகளா பார்த்துதான் கொடாதவனையே புகழ்ந்து குபேரனவே மொழிந்து குலாவி அவமே திரிந்து. இப்படிதான் அவம்னு சொன்னா வியர்த்தம், வேஸ்ட்னு அர்த்தம். பிரயோஜனமே இல்லாம செய்து கொண்டிருக்கிறோம். யாரையோ ஸ்தோத்திரம் செய்து கொண்டிருக்கிறோம், எந்த விதமான பிரயோஜனம் இல்லாதபடியாக நாம் அவர்களை எல்லாம் ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஆனா யார ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும்? ஸ்தோத்திரம் செய்யக்கூடியவனுக்கு யார செய்ய வேண்டும்? பரமேஸ்வரனை. அவனுக்கு அதுல சந்துஷ்டி கிடையாது. ஸ்தோத்திரம் செய்தால் நமக்கு புண்ணியம், அவனுக்கு அதுல சந்துஷ்டி கிடையாது. அவனுக்கு ஆகா எல்லாரையும் மாதிரி இவன் கேட்டான், நான் கொடுக்கறதில்ல, பேச்சுக்கு பேச்சு சரியா போச்சுன்னு சொல்லக்கூடியவன் பகவான் கிடையாது. வாக்கினாலே நாம் ஸ்தோத்திரம் செய்தால் நமக்கு வாக்கை அருளுகின்றான். வாக்கும் உனதுள்ள நோக்கும் அருளுவன். ஏத்த புகழ் அடி ஆர்க்கும் எளியனை, அந்த எம்பெருமானை வாழ்த்த இறுதினை நீக்கும் முருகனை என்று அருணைகிறார் அதர்பாடுவார். அவனை வாழ்த்த வாழ்த்த நினைக்க நினைக்க வயார பாடுவார் மனத்தவர்ந்த தெய்வம் என்று சொல்லுவாரே வள்ளல் பெருமான். அது மாதிரி வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தவர்ந்த தெய்வம். அப்படி காயாகி கனியாகி கனிந்திருக்கும் தெய்வமாக இருக்கக்கூடிய, சிற்றவையிலே நடமாடக்கூடிய தெய்வமாக எவன் இருக்கிறானோ அவனை பாடினால் நமக்கு புண்ணியம், இறுதினை நமக்கு நீங்குகிறது. அவனுக்கு அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவனை பாராட்டுவதனாலே, அவனை ஸ்தோத்திரம் செய்வதனாலே நம்முடைய வினை கழியும். இதுல ரெண்டு விதமான தன்மை உண்டு. தேவையில்லாத அவமான வார்த்தைகளை பேசுவதை விட சிவமான வார்த்தைகளை, மங்களகரமான வார்த்தைகளை, சிவனை பேசுவது சாலச்சிறந்தது. அந்த சிவனையே பேசிக் கொண்டிருந்தால் நம்முடைய பொழுது அவமான பொழுதாக போகாமல் சிவமான பொழுதாக போகும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது என்னன்னு கேட்டா, இந்த வாக்கு நம்மை மாற்றும். என்ன யார் தெரியுமா, என்ன நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியான்னு ரொம்ப பேர் கேட்டுட்டு இருப்பான். கொஞ்ச நாள் அப்படியே கேட்டு கேட்டு அவனுக்கே ஒரு பிரமை வந்துடும். நான் யார் தெரியுமான்னு அவனே என்ன நினைப்பான், தன்னை பத்தி நினைச்சுக்க ஆரம்பிப்பான். இதே போலத்தான் நாம் நம்முடைய வாக்கானது நம்மை மாற்றும். நம்முடைய வாக்கானது நம்மை மாற்றும். என்னத்தான் சின்ன பசங்களுக்கு எல்லாம் சொல்ல முடியாது, அஸ்து தேவதைகள் நெருக்கடா, எதுவும் கெட்டது சொல்லாதே, அஸ்துன்னு சொல்லிடும், அப்படியே நடந்துருமோ? இது வந்து குழந்தைகளுக்கு பயமுறுத்துறதா சொன்னா கூட நல்ல விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று. நல்ல விஷயம் உலகத்துல என்ன இருக்கிறது? சிவபெருமானை தவிர வேற எந்த நல்ல விஷயம் உண்டு? கல்யாணம், பத்ரம், மங்களம், சிவம் எல்லாமே அவன்தான், வேற எதுவுமே கிடையாது. அந்த மங்களகரமான தெய்வத்தை பற்றி மட்டுமே நாம் பேச வேண்டும். இவர்களெல்லாம் ஸ்தோத்திரம் செய்தார்களாம். ஆனந்த பரனாக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனை பார்த்து சரியான சமயத்துல கேட்டாரு என்ன வேணும்னு. கேட்கும் பொழுது ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவும் ஒப்பும் ஏதுவும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பமின்றி வேதமும் கடந்து நின்ற விமலா. ரெண்டு அடியில நாலு நாலு வரியில ரெண்டரை வரியில பாடுகிறார் கந்த. அதனுடைய தத்துவத்தையே சொல்லி வைத்து விட்டார் கட்சிய பச்சிவாச்சாரியார். ஆதியும் நடுவும் ஈரும் அநாதி மத்தியாந்தரகிதன் என்று சொல்லும்படியாக எவன் இருக்கின்றானோ, வேதங்கள்ல சொல்லுகின்றாரே அநாதி மத்திய அந்தரகிதனாக எவன் இருக்கிறானோ, ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவும், அவனுக்கு அருவம் கிடையாது, உருவம் கிடையாது, ஒப்பும் அவனுக்கு ஒப்புமையானவன் யாரும் இருக்க முடியாது. இதெல்லாம் சிவசகஸ்ரநாமத்துல பார்த்தா அவ்வளவு சிறப்பாக அவனுடைய நாமாக்களாக சொல்லப்பட்டிருக்கும். அப்படி ஹேது தமிழ்ல அது ஏது என்று மாறும். ஹேதுவும் வரவும் போக்கும், வரவும் போக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவனுக்கு உதியா மரியா உணரா மரவா விதி மால் அரியா விமலன் புதல்வா என்று இதையே அருணைகர்நாதர் கந்தரன் உதியில பாடுவார். உதியா மரியா உணரா மரவா விதி மால் அரியா விமலன் புதல்வான்வர். இதை ரெண்டு பேருக்கும் சேர்த்து எடுத்துக் கொள்ளலாம். முருகப்பெருமானுக்கு உண்டு, சிவபெருமானுக்கு உண்டு. ஹேது அவன் காரணம் கிடையாது, அவனுக்கு எந்த விதமான காரணம் கிடையாது. இவன் தோன்றினான். ஒரு குடம் இருக்கிறது, குடத்துக்கு காரணமான மண் இருக்கிறதுன்னு சொல்லலாம். நமக்கு காரணமான ஒரு இறைவன் இருக்கிறார். ஆனால் இறைவனுக்கு ஒரு விதமான காரணமும் கிடையாது. காரண காரியத்திற்கு அப்பாற்பட்ட பொருள். இது சைவ சித்தாந்த கருத்தை அப்படியே கொண்டு வந்து சேர்க்கிறார். அது மட்டும் கிடையாது, இன்னொரு விஷயம் உண்டு. அவனுடைய கருணைக்கும் காரணம் கிடையாது. அவனுடைய கருணைக்கு இதுதான், இந்த காரணத்தினால கருணை பண்ணான்னு சொல்ல முடியுமா? கல்லால் அடித்தும் கனிமதுரச் சொல்லால் துதித்தும் நான் பச்சிலை தூவியும் தொண்டரிடம் எல்லாம் பிழைத்தனர் என்று சொல்லும்படியாக கல்லால் அடிச்சாலும் பரவாயில்லவோ, கல்லால் தானே அடிச்சேன், அதனால என்ன உனக்கும் அருள் செய்தேன் என்று சொல்லக்கூடியவன் என்னை அந்த மார்க்காவர்த்தித பாதுகா பசுபதே அந்திச்ச குர்ச்சாயதே கண்டூஷாம்பு நிசேஷனம் புரதிபோ திவ்யாபிஷேகாயதே என்று சொல்லும்படியாக பாதையிலே தேய்ந்து நடந்து நடந்து தேய்ந்த மார்க்காவர்த்தித பாதுகாம் என்று சொல்லும்படியாக தேய்ந்து தேய்ந்து நடந்த அந்த செருப்பை கொண்டு அந்த சிவனுடைய தலையிலே வைத்த பொழுது ஆஹா இதுதான் கூர்ச்சமாக இங்கே மேலே வைப்பார்கள் இல்லையா, அபிஷேக வேத மந்திரத்தினாலே அபிஷேகம் செய்யும் பொழுது எந்த கூர்ச்சத்தை வைக்கின்றார்களோ மார்க்காவர்த்தித பாதுகாம் பசுபதே அங்கிச்ச கூர்ச்சாயதே என்று சொல்லும்படியாக கூர்ச்சமானது ஆனது என்று சொல்லுகின்றன. இவனுக்கு ஒரு காரணம் உண்டா, அவனுடைய கருணைக்கு ஒரு ஹேது உண்டா, காரணம் உண்டா? காரணமே இல்லாதவனாக இருக்கிறான். இதைத்தான் அம்பிகையை பற்றி சொல்லும்பொழுது சொல்லுவார், அவ்யாஜ கருணாமூர்த்தி, காரணமே இல்லாத கருணையோடு இருக்கப்பட்டவள் அம்பிகை என்று சொல்லுகின்றோமே, அதே போலத்தான் ஐயம்பெருமானுடைய கருணைக்கு ஒரு காரணமே கிடையாது, காரணமே இல்லாதவர் கருணையோடு இருக்கிறானா? ஏதும் வரவும் போக்கும், அவன் வந்தா தானே போறதுக்கு, அவனுக்கு பிறப்பு இருந்தா தானே இறப்பு இருக்கிறதுக்கு. இதுல ஒரு நுட்பமான கருத்து உண்டு. திருமாலுக்கு 10 பிறப்புகள் உண்டு. இதுவும் அங்கே இதான் வரும் சைவ சித்தாந்த நூல்களிலே பார்க்கும் பொழுது, பிறப்பு என்று எப்பொழுது வருகிறதோ அந்த பிறப்புக்கு இருக்கக்கூடிய தன்மைகள் மலங்கள் அவர்களை சேரும். பிறப்புன்னு எப்பொழுது பிறந்தா அதுக்குன்னு இருக்கக்கூடிய ரூல்ல இருக்கணும். நான் எல்லாத்துக்கும் கிடையாதுன்னா பிறப்பே கிடையாது. இங்க சைவ சித்தாந்தம் அதனால்தான் எம்பெருமானுக்கு ஒரு பிறப்பு இருந்தது, ஒரு கருவிலே தோன்றினான் அப்படிங்கறது கிடையவே கிடையாது சைவ சித்தாந்தத்துல கிடையாது. சிவபெருமான் எங்கேயாவது இந்த தாய் வயிற்றுல பிறந்தான்னு நீங்க எந்த புராணத்திலையும் பார்க்க முடியாது, அப்படி ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா தாய் வயிற்றிலே பிறக்கிறான்னா அதுல இருக்கக்கூடிய குற்றங்கள் சிவபெருமானை அடையும், அந்த குற்றமே இல்லாதவனாக இருக்கின்ற காரணத்தினாலே அவனுக்கு இறப்பு கிடையாது, பிறப்பு கிடையாது, இறப்பும் கிடையாது, வரவும் போக்கும், இன்பமும் துன்பும் இன்றி அவனுக்கு இதுதான் ஆனந்தத்தை தரும், இதுதான் துக்கத்தை தருங்கிற ஒரு விஷயம் கிடையாது. ரெண்டுக்கும் அப்பாற்பட்டவனாக இருக்கிறான் அவனுக்கு. இத திருவள்ளுவரும் அழகா சொல்லும்படியாக அவனுக்கு வேண்டுதல் வேண்டாமை இல்லான், இன்பமும் துன்பமும் இல்லாதவனாக இருக்கிறான் இன்றி. வேதமும் கடந்து நின்ற விமலா, எந்த வேதங்கள் வேதங்களுக்கு அந்தங்களாக உபநிஷத்துக்கள் இருக்கின்றனவோ, அவை எந்த ஞானத்தை சொல்லுகின்றதோ, எது பரம ஞானமாக எவை இருக்கிறதோ, இவற்றையும் கடந்து நிற்கக்கூடிய வேதியா வேதகீதா என்று வேதமும் கடந்து நின்ற விமலா, குற்றமே இல்லாதவனாக இருக்கிறான். எந்த விதமான மலக்குற்றம் மலமும் இல்லாதவனாக, குற்றமும் இல்லாதவனாக இருக்கப்பட்ட எம்பெருமானே சிவபெருமானே இப்பதான் வேண்டுகிறார்கள். என்ன வேண்டும்? ரொம்ப நுட்பமா கவனியுங்கள். என்ன கேட்கிறார்கள்? ஓர்குமரன் தன்னை ஒப்பற்ற, ஓர்னா ஒன்னொன்னு மட்டும் அர்த்தம் கிடையாது, ஒப்பற்ற அவனுக்கு நிகராக இன்னொருத்தன் இல்லாதபடியாக ஓர்குமரன் தன்னை குமாரனை, இந்த குமாரன்கிற நாமத்தை பின்னாடி பார்க்க போகிறோம், இது வந்து மந்திரம். குமரன் தன்னை நாதா குமரா நம என்று அரணால் ஓதாய் என ஓதியது எப்பொருள்தான் என்று அனுபூதியில பாடுவார் அருணகிரி பெருமான். குமரன் தன்னை நீ தரல் வேண்டும், அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள் இந்த வார்த்தையை, நீ தரல் வேண்டும், நீ கொடுக்கணும் நின்பால், அண்டர்லைன் அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள், நின்பால் நின்னையே நிகர்க்க என்றார். எந்த எம்பெருமானுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், எந்த எம்பெருமானுக்கு ஒப்பாக இன்னொருவர் கிடையாதோ, எந்த எம்பெருமானுக்கு சமமானதாக அப்ரதிரூபாய என்று கூட பார்த்தோம் இல்லையா, அப்படி அவனுக்கு சமானமானதாக யார் இருக்க முடியாதோ அவனை பார்த்து கேட்கிறார்கள், நின்னையே நிகர்க்க என்ற இந்த ஒன்றரை அடியில வந்து அவர்கள் தங்களுடைய வேண்டுதலை வைத்து விட்டார்கள். இரு இடத்துல கேட்டார்களாம். கேட்ட உடனே பரமேஸ்வரன் பரம கருணையோடு பார்த்தான், அவ்வளவுதானே, கவலைப்பட வேண்டாம், இப்பொழுதே அருள் செய்வோம். பகவான் நினைச்சா க்ஷண மாத்திரம், க்ஷணம் என்ன, அந்த இச்சை நினைத்த உடனேயே நடக்கிறது இல்லையா, அவ்வளவுதான். திரும்பி தன்னுடைய அம்பிகையை பார்த்தானாம். கந்தபுராணத்துக்கும் ஸ்காந்தத்துக்கும் சில சில நுட்பமான வேறுபாடுகள் தான் உண்டு. அம்பிகையை அப்படி பார்க்கிறான், பரம சந்தோஷமா அம்பிகை பரமேஸ்வரனை பார்க்கிறாள். இந்த இரண்டு பேருடைய கண் இணையின் காரணத்தினாலதான் விநாயக பெருமானும் தோன்றினார். இத பிடியதன் உரு உமை கொள, கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன். ரெண்டு பேரும் அந்த யானைகளை ஆண் யானையையும் பெண் யானையையும் பார்த்தபோது பார்வையின் காரணத்தினாலே ஓங்கார ரூபனான விநாயக பெருமான் பிறந்தார் என்பது புராணம். அதே போலத்தான் எம்பெருமான் பார்த்தான், பார்த்து விட்டு இவர்களை சொல்லுகிறான், வந்திக்கும் மலரோன் ஆதி வானவர் உரைத்தல் கேளார் பிரம்மாதி தேவர்களெல்லாம் சொன்னதை கேட்டு புந்திக்குள் இடர் செய்யற்க மனசுல கவலை வேண்டா, புதல்வனை தருகும் என்ன, இதையும் அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள், தருகிறேன் நான் தருகிறேன் புதல்வனை தருகும் என்ன, அந்திக்கு நியர் நிகர் மெய்யெண்ணல் அருள் புரிந்து எவன் அந்தி வானத்தை ஒப்புடு ஒப்ப சிவந்த நிறத்தோடு இருக்கிறானோ அந்திக்கு நிகர் மெய் அண்ணல், மெய்யெல்லாம் இந்த இடத்துல உருவம் அர்த்தம், அந்திக்கு நிகர் மெய் அண்ணல் அருள் புரிந்து அறிஞராயோர் சிந்திக்கும் தனது தொல்லை திருமுகம் ஆறும் கொண்டான். எந்த ஞானியர் அறிஞராயோர் ஞானியர்களெல்லாம் எப்பொழுது பார்த்தாலும் மனத்திலே யோக நிலையிலே இருந்து தன்னை தியானிக்கின்றார்களோ சிந்திக்கின்றார்களோ அப்படி சிந்திக்கக்கூடிய தனது தொல்லை பழமையான அல்லது தன்னுடைய இயல்பான இதை நினைத்து பார்க்க வேண்டும், இயல்பான தொல்லை திருமுகம் ஆறும் கொண்டான், ஆறு முகத்தை அப்படியே எடுத்துக்கொண்டான். எம்பெருமான் ஐந்து முகத்தோடு சதாசிவனாக இருக்கிறான், சத்யோஜாதம் வாமதேவம் என்று சொல்லும்படியாக ஐந்து விதமான முகங்களோடு இருக்கிறான் நமக்கு தெரியும். சில இடங்களில் பார்க்கலாம் மகா சதாசிவன் என்று சொல்லி 25 முகங்களோடும் 50 கரங்களோடும் இருப்பார். இந்த மதுரையில் எல்லாம் கோபுரங்களிலே இந்த மகா சதாசிவருடைய உருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. யாராவது மதுரைக்கு போனா ஒவ்வொரு கோபுரமா நிதானமா பாருங்க, அவசர அவசரமா ஓட வேண்டாம், நிதானமா பார்க்கலாம். மகா சதாசிவன் என்று சொல்லி 25 முகங்களும் 50 கரங்களையும் கொண்டிருக்கிறான் தெரியும், ஒரு முகத்தோடு இருக்கிறான் தெரியும். ஆனால் இங்கே பார்த்தா ஆறுமுகத்தோடு இருந்தான், ஒரு முகத்தோடு இல்ல ஆறு முகங்களோடு, அது எப்பேற்பட்டது, அறிஞராயோர் சிந்திக்கும் தனது தொல்லை திருமுகம் ஆறும் கொண்டான், தன்னுடைய பழமையான அல்லது இயல்பான திருமுகங்கள் ஆறையும் எடுத்துக்கொண்டான். அந்த ஆறு முகங்களிலே இருந்தும் சிற்பரந்தான் கொண்டுள்ள திருமுகம் ஆறுதன்னில் பொற்புரு நிதற்கண் தோறும் புலிங்கம் ஒன்றொன்று தந்தான். அவன் என்ன செய்கின்றானா, அந்த ஆறு முகங்களிலே இருந்தும் ஒரு ஜோதி பிழம்பாக யாராலேயும் அறிய முடியாத அப்படியே பறந்து செல்லக்கூடிய ஜோதி பிழம்பாக ஆறு முகங்களிலே இருக்கக்கூடிய நெற்றிக்கண்ணிலே இருந்து அவன் தருகின்றான். அம்பிகையை பார்த்தான், இதெல்லாம் பின்னாடி நம்ம நினைவுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். ஆறு முகங்களை எடுத்துக்கொண்டான், ஆறு முகங்களிலே இருந்து ஜோதி புழம்பானது நெற்றிக்கண்ணிலே இருந்து வந்தது. அந்த ஜோதி புழம்புகள் எல்லா இடத்திலேயும் ஆறு ஜோதி புழம்புகளையும் இந்த பிரபஞ்சம் எங்கும் பரவினது. அவ்வளவுதான், எல்லாராலையும் தரிக்க முடியவில்லை, எல்லாரும் ஓடுகின்றார்கள், எங்கும் ஓட முடியும், எல்லாரும் திரும்பி வந்து கைலாசத்திற்கு தான் சேரினார்களாம். இங்க சேரும் பொழுது இதையும் சொல்லி வரும் அழகாக, ஒரு காகம் என்ன பண்ணதான், ஒரு கப்பல்ல ஏறினது, கப்பல் நடுக்கடல்ல அப்படியே நங்கூரை வெடுத்து போக ஆரம்பிச்சது. காகம் நிம்மதியா அங்க சாப்பிட்டு தூங்கிடுத்து. நடுக்கடல்ல கப்பல் போனது, போன பிறகு முடிச்சு பார்த்தது, ஆஹா நடுக்கடலுக்கு வந்துட்டமே அப்படின்னுட்டு. காகத்துக்கு என்ன இயல்பு உண்டு, கூடி வாழும் இயல்பு உள்ளது காகம். இல்ல கரைக்கு போகணும்னு நினைச்சு அப்படியே பறக்க ஆரம்பிச்சது, பறக்க முடியல, ரொம்ப தூரம் பறக்க முடியல, திரும்பி எங்கே வரணும், எந்த இடமும் கிடையாது. நடுக்கடலே இருக்கும் பொழுது எப்படி மீண்டும் அந்த கப்பலுக்கு தாம் வருமோ, சீகர மறிகடல் சென்று நவ்விசேர் காகம் அது என்ன, உன் கையிலை அன்றியே ஏக ஓர் இடமில்லை, எங்கும் எங்களுக்கு இடம் கிடையாது, உன்னிடத்துலதான் வர வேண்டும் என்று சொல்லும்படியாக எங்கும் இடமில்லை அங்கே வருகின்றாராம். உலகமெல்லாம் அப்படியே அழிக்கும்படியாக இந்த பொறிகளானது செல்லுகின்றன, நட்டு நடுங்குகின்றார்கள் எல்லாரும். இறைவா எங்களை எல்லாம் காக்க வேண்டும் என்று ஒரு குமாரனை தருவாய் என்று பிரார்த்தித்துக் கொண்டால் நீ எங்களை அழிக்கும்படியாக இந்த ஆறு பொறிகளை தந்திருக்கிறாயே, சூட்டு எரிக்கின்றது, எங்களால தாங்க முடியவில்லை என்று கதறுகின்றார்களாம். அவ்வளவுதான், அப்படி கூப்பிடுகிறார் இறைவன் சமிக்ஞையினாலே இந்த ஆறு பொறிகளும் அடங்கி ஒடுங்கி தன்னுடைய தேஜஸை மறைத்துக் கொண்டு ஒரு அப்படியே அடங்கி ஒடுங்கி சென்று இறைவனிடத்திலே செல்லுகின்றதாம். இது வெறும் நெருப்பு அப்படின்னு நினைத்தோம் என்று சொன்னால் இப்படி நடக்குமா? இது ஞானம். ஞானம் உலகமெல்லாம் பரவக்கூடிய ஞானமானது எப்படி சைவ சித்தாந்தத்திலே ஒன்றி இருக்கின்றதோ அது மாதிரி இறைவனிடத்திலே சென்று சேர்ந்து நின்று கொண்டதான் உடனே அப்படி சூலபாணியாக இருக்கப்பட்ட அந்த எம்பெருமான் பார்த்தான். பார்த்து அதற்கு அருள் புரிந்து நீங்கள் குழந்தைகளாக ஆக வேண்டும் என்று நினைத்தான். இது எங்கே ஆவது? இந்த ஆறு பொறிகளையும் என்று செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும்? இந்த ஆறு பொறிகளையும் குழந்தைகளாக மாற்றுவதற்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்னி தேவனையும் வாயு தேவனையும் கூப்பிட்டான். கூப்பிட்டு, இந்த பொறிகளை உங்களுக்கு தருகிறேன், நீங்கள் ரெண்டு பேரும் சென்று கங்கை கரையிலே இடுங்கள், அவள் சரவண பொய்யைக்கு அழைத்து செல்லட்டும், உம்மை காக்கக்கூடிய குழந்தை தோன்றுவான் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். நடுங்கிட்டாங்க ரெண்டு பேரும், அக்னி தேவனும் வாயு தேவனும் கதறுகின்றார்களா, இறைவா என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? இந்த பொறிகள் வந்த பொழுது ஓடன முதல் ஆளே நான் தான், அக்னி தான், என்னாலேயே தாங்க முடியல, நான் எல்லாரையும் சுட்டு எரிக்கக்கூடியவன் நினைத்துக் கொண்டிருக்கிறேன், ஆனா கிடையாது, எனக்கே சூடு தாங்கலே, இந்த பொறிகளினுடைய வெப்பம் தாங்கவில்லை, என்னால எப்படிப்பா தரிக்க முடியும், நீதான் எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று சொன்ன உடனே சிரித்தாராம் எம்பெருமா. உந்த உக்ரத்தை எல்லாம் இந்த பொறிகள் குறைத்துக் கொண்டிருக்கின்றன, இவற்றை தாங்கக்கூடிய வலிமையையும் தன்மையையும் உங்களுக்கு தருகிறோம், நீங்கள் இதனை எடுத்துக்கொண்டு செல்லலாம் அப்படின்னு அவர்களுக்கு சக்தியையும் கொடுக்கிறார். ரொம்ப அருமையான நுட்பம் என்னன்னா, இறைவனை நினைப்பதற்கு கூட இறைவனுடைய கருணை தேவை. எவ்வளவு சத்தியமான விஷயம் தெரியுமா? நம்ம இப்ப எம்பெருமானை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறோம். கந்தபுராணத்திலே சிவபெருமானுடைய மகிமையையும் கந்தபெருமானுடைய மகிமையையும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் இந்த பாக்கியம் கிடைக்கிறதா? யோசித்து பாருங்கள், இந்த பாக்கியம் கிடைக்கிறதா? இறைவனை பற்றி நினைக்கணும்னு சொன்னா கூட அதுக்கு இறைவனுடைய கருணை தேவையாக இருக்கிறது. அதனால்தான் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. ஆனா இந்த நன்றி முதல்ல இறைவன் யார் மூலமாக செயல்பட்டான்னா, இந்த shaivam.org இருக்கிறதே இந்த வெப்சைட், அவர்களுடைய ஆர்கனைசர்ஸ், அவர்களுடைய மூலமாக இறைவன் எனக்கு கருணையை தருகின்றான் என்றுதான் சொல்ல வேண்டும். இல்லைன்னா இவ்வளவு அற்புதமான விஷயத்தை, கந்தபுராணத்தை சொல்லணும்னு சொல்லி இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குமா? அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் சொல்லி நான் தொடர்கிறேன். எம்பெருமான் அவன் அருள் கொடுத்தாத்தான் அவனை பத்தி நினைக்கவும் முடியும், அவனை பற்றி ஒரு காரியமும் செய்ய முடியும். எத்தனையோ பேர் இருக்கிறோம், கோயிலுக்கே கோயில் பக்கத்திலே ஆள் இருப்பான், கோயில் பக்கத்திலேயே இருப்பான், ஆனா அந்த கோயிலுக்குள்ளேயே போயிருக்க மாட்டான். இது வேடிக்கைக்கு சொல்லல, நான் ஒரு கோயிலுக்கு எங்க திரும்பி வச்சோருக்கு போயிருந்தேன், அது போற வழியில ஒரு இடத்துல நண்பருடைய இல்லத்திற்கு போனோம். போகும் பொழுது என்ன சார் பக்கத்துலதான் இருக்கு போறீங்களா அப்படின்னு கேட்டா, இல்ல சார் போனது இல்ல, போகணும், இது வரைக்கும் டைம் வரல அப்படின்னார். சென்னையில எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், எத்தனை பேர் கபாலீஸ்வரத்தானை கண்டிருப்பார்கள், கற்பகாம்பாலை சேமித்திருப்பார்கள். யோசித்து பாருங்கள், இதுக்கும் பாக்கியம் இருக்க வேண்டும். எம்பெருமானுடைய கிருபை இருந்தால் மட்டும்தான் அவனை பார்க்கக்கூடிய தன்மை, அவனை பரவி வாழ்த்தக்கூடிய தன்மையும் கூட, அந்த பாக்கியமும் கூட நமக்கெல்லாம் கிடைக்கும். அது மாதிரி இந்த எம்பெருமானை தாங்கிக் கொள்ளக்கூடிய, இந்த ஜோதி பிழம்புகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய தன்மையை கொடுத்தானா? அக்னி தேவனிடத்திலே கொடுத்தான், ஒரு நாழிகை கூட ஆகவில்லை, இந்த பொறியினுடைய தன்மையை தாங்க முடியாமல் வாயுவிடத்தில் கொடுத்தான். வாயுவால ஒரு நாழிகைக்கு மேல தாங்க முடியல, திருப்பி அக்னி இடத்துல கொடுத்தான். அக்னி வாயு இப்படி மாறி மாறி கொண்டு வந்து கங்கை கரையில போட்டாங்களா? அப்பா அவ்வளவுதான், நம்ம கடமை முடிஞ்சதுன்னா கங்கையிலே போட்ட உடனே கங்கை வற்ற ஆரம்பித்ததான். பார்த்தாரா கங்கை, இதுக்கு மேல நம்மால தாங்க முடியாதுன்னு அவசர அவசரமாக அதை கொண்டு சென்று ஒரு நாணர் காட்டிலே தாமரை பூக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தடாகத்திலே நாணல் வனம், அதான் சரவணம்னு பேரு, நாணல் வனத்திலே கொண்டு போய் அந்த அந்த ஜோதி பிழம்புகளை சேர்த்தாளாம். அந்த ஜோதி பிழம்புகள் எல்லாம் அங்கே போய் சேர்ந்தது, சேர்ந்து உலகத்தை எல்லாம் அருள் செய்வதற்காக, உலகங்களுக்கெல்லாம் அருள் கொடுப்பதற்காக கருணை கூறு முகங்கள் ஆறும் என்று சொல்லும்படியாக, ஆறு முகங்களும் பன்னிரண்டு கைகளும் பதினெட்டு கண்களும் கொண்டபடியாக, இரண்டு திருக்கால்களோடு திருவடிகளோடு எம்பெருமான் திருமுருகப் பெருமான் அங்கே அவதாரம் செய்திருக்கின்றார். அருவமும் உருவும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் இந்த ஜோதி பிழம்பு அது ஓர் மேனியாக கருணை கூர் முகங்களாரும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்ட உரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகமைய என்று சொல்லும்படியாக பிறக்கும் போதே திருமுருகனாக முருகப்பெருமான். முருகா என ஓர் தரம் போது அடியார் முடிமேல் இணைந்தாள் அருள்வோனே. ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்கா என ஓத அருள்தாரா என்று அருணகிரிநாதர் யாரை பாடுவாரோ, முருகா முருகா என்று சொல்லக்கூடிய நாமங்கள் எந்த உலகங்களையெல்லாம் காப்பாற்றுகின்றனவோ, எந்த சம்சார சாகரத்திற்கெல்லாம் கொடுமையான எதிரியாக இருந்து நம்முடைய கலி தோஷங்களை எல்லாம் நீக்குகின்றதோ, ஸ்கந்தஸ்ய கீர்த்திம் அதுலாம் கலி கல்மஷ நாசினீம் என்று சொல்லும்படியாக, எந்த சுப்பிரமணியனுடைய பராக்கிரமமானது இந்த கலிதோஷங்களையெல்லாம் நிவர்த்தி செய்த நமக்கு அருள் ஆட்சி கொடுக்கின்றதோ, நம்மை அருளாலே அருளை வாரி வாழி வணங்கி நம்மை எல்லாம் காக்கின்றதோ, அந்த முருகப்பெருமான் வந்து அவதாரம் செய்தான் சரவண பொய்கையிலே. தேவாதி தேவர்களெல்லாம் வாழ்த்துகின்றார்களாம், ஆகா தேவ சேனாதிபதி பிறந்தான், சுப்பிரமணியன் பிறந்தான், திருமுருகன் பிறந்தான், ஸ்கந்தன் பிறந்தான் என்று துள்ளிக்கொண்டு வந்த காரணத்தினாலே ஸ்கந்தன் என்று எவன் பெயர் பெற்றானோ, அப்படி ஸ்கந்தஸ்ய கீர்த்தி அதுலாம் கலி கல்மஷ நாசினியம் என்று எல்லா பொருள்களுக்கும் தலைவனாக இருக்கப்பட்ட முருகப்பெருமான் வந்து தோன்றினானா, முருகப்பெருமான் வந்து தோன்றினான் தோன்றினான் என்று தேவாதி தேவர்களும் உலகத்தில் இருக்கக்கூடிய சராசரங்கள் அத்தனையும் ஆனந்தத்தினாலே துள்ளினவா புஷ்பமாறி பொழிகின்றார்களாம். அந்த குழந்தை மீது வணங்கி தொத்திரம் செய்து அப்படியே துதித்துக் கொண்டு நின்று கொண்டிருக்கின்றார்கள் பிரம்மாதி தேவர்கள் எல்லாம். அந்த சரவண பொய்கையிலே இறைவன் தோன்றினான். எப்படி தோன்றினான்? அருவமும் உருவும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி புழம்பு அது ஓர் மெனியாக கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்ட ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகமுய்ய ஏவரம்பாரமின்றி எல்லைகீர் அமரக்கு உள்ள மூவிரு குணனும் சேக்கு முகங்களாய் வந்ததென்ன பூவியல் சரவண தன் பொய்கையில் வைகும் ஐயன் ஆவிகள் அருளுமாற்றால் அறுமுகம் கொண்டானன்றே மறைகளின் முடிவால் வாக்கால் மனத்தினால் அழக்கொணாமல் நிறைவுடன் யாண்டுமாகி நின்றிடும் நிமலமூர்த்தி அறுமுக விரும்பாய்த்தோன்றி அருளொடு சரவணத்தின் வெறிகமல் கமலப்போதில் வீற்றிருந்து அருளினானே என்று அந்த கமலப்போதிலே முருகப்பெருமான் ஆறு முகமும் பன்னிரண்டு கரங்களும் கொண்டவனாக இரண்டு திருவடிகளோடு நம்மை காப்பதற்காக ஒரு ஆறு முகமும் இராறு கரமும் கொண்டு அங்கே அமர்ந்திருக்கிறான். முருகப்பெருமான் தோன்றினான் நம்முடைய வினைகளை எல்லாம் மாற்றுவதற்காக, வினைகளை எல்லாம் பொடி பொடியாக செய்வதற்காக முருகப்பெருமான் தோன்றினான், அங்கே அமர்ந்து கொண்டிருந்தான். இதுல இருக்கக்கூடிய தத்துவங்கள் என்ன அதை நம்ம பார்க்கலாம்.